சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 109 அத்தியாயம். இங்கே ஒரு குருஷேத்திரம். தலைத்தவச் சென்று தன்பனை எடுப்பி வெண்பூ கரும்பொடு செந்நெல் நீடி மா இதழ் குவளையோடு நெய்தலு மயங்கி கராங்களித்த கண்கள் பொய்கை கொழுக்கார் புதவமுடு செருநதி நீடி செருவும் வாவியும் மயங்கி நீராற்று. வடவர் வாட குடவர் கூம்ப தென்னவன் திரள் கிட சீரி மன்னர் மண்யையில் கதுவும் மதுனுடை நோன்தான் மாத்தனை மரமொயம்பின் செங்கண்ணால் சயிர்த்து நோக்கி புன் புதுவர் வழி போன்ற இருங்கோவேள் மருங்கு சாய. தமிழகத்தின் மாபெரும் புலவர்களால் வியந்து பாடப்பெற்றதும் சோநாட்டகத்தை விளைந்ததுமான வரலாற்று முதற்போரான வெண்ணிப்போரை பற்றி பொருணராற்று படையில் குறிப்பிடும் புலவர் முடத்தாம கண்ணியார் ஓங்கிடும் சென்னி மேம்பட மிளைந்து இருபெரு வேந்தரும் ஒருகளு தவிய வெண்ணி தாக்கிய வெறுவெறு தோன்றால் கண்ணர் கண்ணி கரிகால் வளவன் என்று ஓங்கிய தங்கள் தலைகளிலே தங்கள் தங்கள் மரபுக்கான பூக்களை சூடிய இருபெருவேந்தரான பாண்டியனும் சேரனும் வெண்ணியாகிய ஒரே போர்க்களத்தில் அவிந்து போக கரிகாலன் பொருதான் என்று பொதுப்படியாக பாண்டிய சேர மன்னர்கள் முறியடிக்கப்பட்ட கதையை சொல்கின்றார். ஆனாலும் பட்டினப்பாளையை இயற்றிய ஒருத்தரங்கண்ணனார் மட்டும் அந்த போர் நிகழ்ந்த முறைகளையும் மற்ற விவரங்களையும் சற்று விரிவாகவே நாம் கூறிய வரிகளில் தெரிவிக்கின்றார். தலைத்தவச் சென்று தன் பணியெடுப்பு என்பதாலே எதிரிகள் அரண்களை நோக்கி சென்று மருத நிலத்தில் உள்ள குடிகளை கரிகாலன் முதலில் ஓட்டினான் என்றும் வெண்பூ கரும்புடு செந்நெல் நீடி என்பதாலே கரும்பு தோட்டங்களையும் பயிர் பச்சைகளையும் அழித்தான் என்றும் செருவும் வாவியும் மயங்கி நீரற்று என்பதாலே ஏரி குளம் குட்டை முதலிய நீர்நிலைகளை அழித்தான் என்று உருத்திரங்கண்ணனார் விவரிக்கின்றார். போருக்கு பூர்வாங்கமான இந்த அழிவு தொழில்களை செய்த பின்பு இருங்கோவேலுடன் இணைந்த வடநாட்டு வீரர்களை முறியடித்ததன்றி குடத்தசை கோமானான சேரனும் தென்னவனான பாண்டியனும் திறன் கெடச் சமர் புரிந்து இருங்கோவேல் மருங்கு சாய அழிந்து போகவும் போரை முடித்தான் கரிகாலன் என்று தெளிவாக சொல்கின்றார் பட்டினப்பாளையின் ஆசிரியர். கரிகாலன் பாசறையில் நடந்த மந்திராலோசனையின் போது நுழைந்த சோழர் படை உபத்தலைவனான இளம்சொழியன் கூறிய போர் முறைதான் இது. ஆனால் அந்த போர் முறையை ஆரம்பத்தில் இருபிடர் தலையார் மட்டுமல்ல மன்னனே கூட ஒப்புக்கொள்வது மிக கடினமாக இருந்தது. இளஞ்சழியனிடமிருக்கும் பாதி பட்டுச்சீலையில் மீதி திட்டம் இருக்கும் என்று நம்பிய கரிகாலனும் படைத்தலைவர்களும் அந்த திட்டம் மருத நிலத்துக்கு குடிகளை விரட்டவும் மக்கள் பயிர் பச்சைகளையும் நீர்நிலைகளையும் அழிக்கவும் வழிகாட்டும் என்று யாரும் நம்பாததால் அதற்கு முதலில் எதிர்ப்பு மிக கடினமாக இருந்தது. அப்படி ஏற்பட்ட எதிர்ப்பை எதிர்பார்த்தே வந்த இளஞ்சழியன் சந்தேகமும் சஞ்சலமும் நிரம்பிய உள்ளத்துடனும் வெளிக்கு மட்டும் புன்னகை பூத்த வதனத்துடனும் அன்று கரிகாலன் பாசறைக்குள் நுழைந்தான். அவன் நுழைந்த போது கரிகாலனுக்கு எதிரே மஞ்சத்தில் விரிந்து கிடந்த பட்டுச்சீலையை பற்றிய விவாதம் பலமாக நடந்து கொண்டிருந்ததால் அவர்கள் அபிப்பிராயங்கள் எந்த திக்கில் ஓடுகின்றன என்பதை கவனிக்க சில வினாடிகள் பாசறை வாயிலேயே நின்றான். வெண்ணி பரந்தலை பொட்டல் வெளியில் எதிரிகளின் பலமான படைகளை நமது சொற்ப படைகளைக் கொண்டு எப்படி எதிர்க்க முடியும் என்று கரிகாலன் எழுப்பிய கேள்வியையும் படைத்தலைவர் வரும் வரை தாமதிப்போம் என்று பிரமானந்தர் சொன்ன யோசனையையும் தாமதத்தால் தாக்குபவருக்கு பலவீனம் என்பதை இருமிடர் தலையார் சுட்டிக்காட்டியதையும் கேட்டுக்கொண்டு நின்ற இளஞ்சழியன் அதற்கு மேல் தான் தாமதிப்பது சரியல்லவென்று தீர்மானித்து அதை நானும் அறிவேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த மந்திராலோசனை சபையில் நுழைந்ததும் மன்னன் பிரமானந்தர் நீங்களாக மற்ற படைத்தலைவர்கள் அனைவரும் ஏன் அள்ளியும் இருமிடர் தலையாரும் கூட தங்கள் ஆசனங்களில் இருந்து எழுந்து நின்றார்கள். அப்படி சோழ நாட்டு பெரும்படை தலைவர்கள் எல்லாம் தன்னை வணங்க எழுந்ததால் உள்ளம் பூரிக்க பெருமிதமடைந்த சோழர் படை உபத்தலைவனான இளம்சழியன் தன் தலைக்கவசத்தை கழற்றி கையில் பிடித்து கொண்டு மன்னனுக்கும் மற்றவர்களுக்கும் தலை தாழ்த்தி வணங்கிவிட்டு தமிழகம் திரும்பியதும் மன்னரை சந்தியதது என் குற்றம், மன்னிக்க வேண்டும் என்று மன்னனை நோக்கி சம்பிரதாயமான வார்த்தைகளையும் சொன்னார். கரிகாலன் சில வினாடிகள் அதற்கு பதிலேதும் சொல்லாமல் படைத்தலைவன் முகத்தை தன் விழிகளால் கூர்ந்து கவனித்தான். பல நாடுகளில் சஞ்சரித்ததாலும் அங்கு பட்ட அவதிகளாலும் இளஞ்சழியன் முகம் சற்றே நிறம் மாறியிருந்ததாலும் அவன் விழிகளின் கூர்மை பன்மடங்கு அதிகரித்திருந்ததையும் முகத்தில் முன்னை விட ஒரு நிதானமும் திடமும் இருந்ததையும் கவனித்த மன்னன் என் நாட்டவரையும் சமாளிக்க வல்ல ஒரு படைத்தலைவன் தனக்கு கிடைத்திருக்கின்றான் என்று புரிந்து கொண்டானாகையால் அரசு காரியத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் அரசனை காணாதது குற்றமல்ல படைத்தலைவரே, இதில் மன்னிப்புக்கு ஏதும் இடமில்லை என்று பதில் சொன்னார். சின்ன மரியாதைகளிலும் அற்ப கௌரவத்திலும் நாட்டம் கொள்ளாமல் பெரிய விஷயங்களில் மட்டுமே கரிகாலன் புத்தி செல்வதை கண்ட இளம் செழியன், சோழ நாட்டின் பெருமையை பெரிதும் விஸ்தரிக்கக்கூடிய மன்னன் அதற்கு கிடைத்து விட்டார் என்று உள்ளூர உவகை கொண்ட தன்றி, மன்னிப்பதற்கு இடமில்லை என்று சொல்வது மன்னரின் தாராளத்தை காட்டுகிறது என்று மீண்டும் சம்பிரதாயமாக பேசினார். மன்னனுக்கும் படைத்தலைவனுக்கும் நிகழ்ந்த இந்த சம்பிரதாய பேச்சு ஒரு மந்திராலோசனை சபைக்கு ஏற்றது என்றாலும், முன்னின்ற போரின் காரணமாக அதை ரசிக்கும் மனப்பான்மை மற்ற படைத்தலைவர்களுக்கோ பிரம்மானந்தருக்கோ இல்லாததால் அவர்கள் பெரிதும் சங்கடப்பட்டு இருந்த இடத்தில் சிறிது அசைந்தார்கள். இரும்பிடர் தொலையார் மட்டும் அத்தகைய சங்கடம் எதுவும் இல்லாமல், மன்னர் முடிசூடியதும் ஒரேயொரு கொலு மண்டபத்தில் சம்பிரதாயங்களை வைத்துக் கொள்வோம், இப்பொழுது போர் திட்டத்தை கவனிப்போம் என்று இடியென்று முழங்கினார். இரும்பிடர் தலையாரின் கவலையால் அப்படி இறைந்ததை கேட்ட கரிகாலன், மற்ற படைத்தலைவர்களையும் பிரமானந்தர் அள்ளி இவர்களையும் உட்கார பணித்ததன்றி காவலரை விழித்து இளஞ்செழியனுக்கு ஒரு ஆசனம் கொண்டு வர உத்தரவிட்டார். காவலர் ஆசனம் கொண்டு வந்ததும் பிரமானந்தருக்கும் மன்னனுக்கும் இடையே அமர்ந்த இளஞ்செழியன், இருபிடர் தொலையார் மட்டும் உட்காராமல் பட்டு சீலை விரித்து கிடந்த மஞ்சத்துக்கு எதிரே இடுப்பில் கை கொடுத்து கொண்டு நிற்பதை பார்த்து, ஏன் தாங்களும் உட்காரலாமே என்று மரியாதையோடு கூறினான். இருபிடர் தொலையாரின் மனம் அப்பொழுது அந்த மரியாதையை ஏற்கும் நிலையில் இல்லாததால்,
அவசியமில்லை, நின்று கொண்டே பட்டு சீலையை கவனிக்கின்றேன், இந்த நிலையில் சீலையில் உள்ள கோடுகள் நன்றாக தெரிகின்றன
என்று பதிலிருத்தார். அதற்கு மேல் ஏதும் பேசாத இளஞ்செழியன் தன் இடை கச்சையில் இருந்த மீதி பாதி பட்டிச்சீலையை எடுத்து எதிரே மஞ்சத்தில் இருந்த பாதியோடு அதை இணைத்தான். பிறகு யாருக்காவது சந்தேகம் வந்தால் இடங்களை சுட்டிக்காட்டி விளக்க தன் கச்சையில் இருந்த குருவாளையும் எடுத்து தனக்கு எதிரே மஞ்சத்தின் முகப்பில் வைத்துக் கொண்டார். ஆனால் கேள்விகள் கிளம்ப சற்று நேரம் பிடித்திருந்ததால் தன் மஞ்சத்தில் நன்றாக சாய்ந்து கொண்டான் இளஞ்செழியன். ஒன்றாக இணைக்கப்பட்டதால் கச்ச சதுரமாக பூர்த்தியாகி மஞ்சத்தில் கிடந்த பட்டு சீலையின் மீது 30 கண்கள் நீண்ட நேரம் நிலைத்து நிற்கின்றன. சீலையை நோக்க நோக்க அந்த கண்களில் மட்டுமின்றி கண்களை தாங்கி நின்ற முகங்களிலும் ஆச்சரியமும் கவலையும் சந்தேகமும் மாறி மாறி தாண்டவமாடின. அதில் கண்ட திட்டம் முன்னை விட நன்றாக புரிந்தது மன்னனுக்கும் மற்றவர்களுக்கும். திட்டம் புரிந்தது மட்டுமல்ல, துணிகரமான அந்த திட்டத்தில் அபாய நிலைகளும் நிரம்பிக் கிடப்பதை படைத்தலைவர்கள் கண்டார்கள். எல்லோரையும் விட இருபிடர் தலையாரே அபாய நிலைகளை நிரம்ப கண்டாராகையால் முதல் கேள்வியை அவரை எழுப்பினார்.
வெண்ணி பரந்தலையில் எதிரிகளை சந்திக்க திட்டமிட்டிருக்கின்றீர்கள் படைத்தலைவரே, அந்த பெரும் சிவப்பு புள்ளி அதைத்தானே குறிக்கிறது என்று வினவினார் கடுமையாக.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.